السلام علیکم ورحمۃ اللہ. اشهد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
இப்போது ஹதரத் முஸ்லிம் மவூஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய சில விஷயங்களை கூறுவேன். அவை நேரடியாகவோ அல்லது வேறு ஒருவர் மூலமாகவோ ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கேட்கப்பட்டவை. அவற்றுள் பல படிப்பினைகள் நம் முன் வருகின்றன. அவற்றிலிருந்து இன்றும் கூட நாம் வழியை செப்பனிட பல வழிகாட்டல்கள் கிடைக்கின்றன. முதல் சம்பவம் தப்லீக் சம்பந்தமாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த ஆர்வம். அன்னார் எவ்வாறு ஜமாத்தை பார்க்க விரும்பினார்கள் என்பது குறித்ததாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தப்லீகிற்காக எந்த அளவுக்கு ஆர்வமும் வேதனையும் இருந்தது என்றால், அதன் தாக்கத்தை ஜமாத் அன்பர்களுடைய எண்ணங்களை குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தப்லீக சம்பந்தமாக விதவிதமான கருத்துகள் தோன்றின. இரவும் பகலும் அதே சிந்தனையில் தான் இருந்தார்கள். இந்த தூதுச் செய்தி ஒவ்வொரு மூலை முடுக்கையும் சென்றடைய வேண்டுமே என்று. ஒரு முறை அன்னார் ஒரு ஆலோசனை தெரிவித்தார்கள். நமது ஜமாத்திற்கென்று ஒரு தனி உடை இருக்க வேண்டும். அவர் மட்டுமின்றி அவரே தன்னகத்தே ஓர் தப்லீக்காக இருப்பதற்காக, அதாவது இவர் அஹ்மதி என்று அதன் மூலம் அறியப்படலாம். ஒருவர் தனித்து அறியப்படுவது ஒன்றும் விஷயம் அல்ல. நிச்சயமாக அவர்களது எண்ணம் என்னவென்றால், இவ்வாறு கண்டு பிறரது கவனம் திரும்பும் அதே வேளையில் சுயம் அவருக்கும் ஓர் உணர்வு இருக்கும். நான் அஹ்மதி என்று அறியப்படுவேன், எனவே நான் செயல் ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே இன்றும் கூட நமக்கு இந்த உணர்வை உருவாக்குவது அவசியமாகும். ஆடை ஒன்றும் ஒரு பொருட்டல்ல. குறைந்தபட்சம் நமது நிலைமைகளை பார்த்து ஒவ்வொருவரும் இவர் அஹ்மதி என்றும் பிறரை விட்டும் வித்தியாசமானவர் என்றும் உணர வேண்டும். அதற்காகவே ஆடைகளை பற்றி குறிப்பிடப்பட்டது. முஸ்லிம் மவூஸ் கூறுகிறார்கள், எவ்வாறு ஒரு முபல்லிக் அல்லது மார்க்க பணியாற்றுபவரின் வடிவம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு முபல்லிகின் வடிவம் தோற்றம் நம்பிக்கைக்குரியவரின் தோற்றமாக இருக்க வேண்டும். இது தபலீகில் மிக அவசியமாகும். குத்தாமுல் அஹமதியாவிற்கு போதனை செய்தவாறு கூறினார்கள், ஆகவே நான் ஹுதாமுல் அஹமதியாவிற்கு கவனம் ஊட்டுகிறேன். அவர்களின் வெளிப்படையான தோற்றம் இஸ்லாமிய அடையாளங்களுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அவர்களது தாடி, ரோமம் மற்றும் உடைகளில் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மையான சுத்தமான ஆடைகளை அணிவதில் இருந்து இஸ்லாம் தடுக்கவில்லை. மாறாக அதுவே வெளிப்படையான தூய்மையை கடைபிடிக்குமாறு கட்டளையிடுகிறது. அசுத்தத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள் என்கிறது. ஆனால் ஆடைகளில் அதிகம் செயற்கைத்தனத்தை கையாளுவது தடுக்கப்பட்டது. அதுபோன்று சிலர் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு முறை தனது கோட்டையும் காலரையும் அழுக்காகிவிடவில்லையே என்று பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இது வீணான விஷயமாகவும் பொருத்தமற்ற செயலாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் சிலர் நல்ல நல்ல துணிமணிகளை கொண்டு வந்தார்கள். அன்னார் அதனை பயன்படுத்தவும் செய்தார்கள். ஆனால் எப்போதும் உடைகள் ஸ்திரீ போடப்பட்டிருக்கின்றனவா என்று கவனிப்பவர்களாக இருந்ததில்லை. அதுபோன்று உடையில் ஒரு தூசு கூட பட்டுவிடக் கூடாது என்று கருதியதும் இல்லை. கூறுகிறார்கள், துணிமணிகளை ஸ்திரீ செய்வது தவறல்ல. அதற்காக அதிகம் ஆர்வம் காட்டுவது, நேரத்தில் பெரும் பகுதியை அதற்காக செலவழிப்பது விரும்பத்தக்கதாக இருக்க முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், சிலருக்கு உடைகளை பற்றி எந்த அளவிற்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது என்றால் நான் பார்த்துள்ளேன். சிலர் விருந்துகளின் போது அவர்களின் வடிவமே வேறு விதமாக மாறிவிடுகிறது. எங்களிடம் இன்ன வகை கோட் இல்லை, இன்ன வகை கோட் இல்லை என்று கூறுகிறார்கள். மனிதரிடம் என்ன வகை உடைகள் உள்ளனவோ அதனுடனேயே மிகவும் நம்பிக்கையுடன் மக்களை சந்திக்க செல்ல வேண்டும். அசல் விஷயம் நிர்வாணம் மறைத்தல், தூய்மை, சுத்தம். நிர்வாணத்தை மறைக்கும் ஆடைகள் இருக்கிற போது ஒருவரை சந்திப்பதை தவிர்ப்பதற்கு என்னிடம் இன்ன வகை கோட் இல்லை, இன்ன வகை மேலாடை இல்லை என்பதுதான் காரணமாக இருக்கும் என்றால் அது மார்க்கமில்லை, உலகமாகும். வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு இதில் அறிவுரை உள்ளது. குறிப்பாக முபல்லிக்கள் மற்றும் ஜமாத் அன்பர்கள் அசல் நோக்கம் பின்னால் போய்விடும் அளவுக்கு வெளிப்படையான வசதி வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை தரக்கூடாது. அல்லது சிலர் இருக்கிறார்கள், சுத்தம் பற்றி எண்ணமே அவர்களிடம் இருப்பதில்லை. அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். எனவே ஒவ்வொரு விவகாரத்திலும் நடுநிலைமையை கையாள வேண்டும். இந்த பக்கமும் குனிந்துவிடக்கூடாது, அந்த பக்கமும் குனிந்துவிடக்கூடாது. தப்லீக் சம்பந்தமாக அன்னார் ஒரு சம்பவம் கூறுகிறார்கள். தப்லீகிற்காக குறிப்பாக ஆர்வம் செலுத்த வேண்டும். அன்னார் டெல்லி சென்றிருந்தார்கள். கூறுகிறார்கள், இம்முறை நான் சென்றபோது வியப்புக்குரிய ஒரு விஷயத்தை கண்டேன். டெல்லிக்காரர்கள் தேவையற்ற விஷயங்களை விவாதிப்பதை விட்டுவிட்டார்கள். முன்னர் எனக்கு எப்போது சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் டெல்லியின் எல்லா தரப்பு மக்களும் நம்மை சந்திக்க வந்தார்கள். விதவிதமான வாக்குவாதங்களை தொடங்கிவிடுவர். ஒருவரும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசவில்லை. கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு, நான் சிறுவனாக இருந்தேன். அப்போது இங்கு வந்திருந்தேன். டெல்லிக்கு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன். ஹைதராபாத்தில் இருந்து எமது சகோதரர் முறை கொண்ட ஒருவரும் அங்கு எமது தாய்வழி பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்தார். அங்குதான் ஹசரத் அம்மாஜான் தங்கியிருந்தார்கள். அந்த சகோதரர் உறவு கொண்ட அம்மனிதர் என்னை பார்த்து, இந்த சிறுவன் யார் என்று கேட்டார். எமது தாய்வழி பாட்டி இது எனது இன்னாரின் மகன் என்றார். அதாவது ஹதரத் அம்மாஜான் பெயரை கூறினார். ஹதரத் அம்மாஜான் பெயரை கேட்டதும் அவர் என்னிடம் கூறினார், உமது தகப்பனார் பெரிய கூச்சல் உருவாக்கி வைத்துள்ளார். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக பல விஷயங்களை கூறுவதாக மக்கள் கூறுகிறார்கள். ஹதரத் முஸ்லிம் அவர்கள் கூறினார்கள், அப்போது எனது வயது சிறிய வயதுதான், நான் பதற்றமடையவில்லை. எனக்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் மரணம் குறித்து ஆதாரங்கள் நன்றாக நினைவில் இருந்தன. நான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் மரணம் குறித்து எடுத்துக் கூற தொடங்கிவிட்டேன். மேலும் நான் கூறினேன், ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹதியும் இவ்வும்மத்தில் இருந்துதான் வருவார் என்று மட்டும்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் கூறியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய மரணத்தை நிரூபிக்கக்கூடிய வசனமாகிய யா ஈசா இன்னி முதவஃபீக ஒரு ஆஃபிவுக இல்லையா என்ற வசனம் எனக்கு நினைவில் இருந்தது. நான் அது பற்றி எல்லா கருத்துகளையும் நன்றாக விளக்கி கூறினேன். அவர் மிகவும் வியந்து போய் கூறினார், யதார்த்தமாக இதன் மூலம் ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் இறந்து விட்டார்கள் என்று நிரூபணமாகிவிட்டது. ஆனால் இந்த மௌலிமார்கள் ஏன் கூச்சல் போடுகிறார்கள்? அதனை அந்த மௌலிமார்களிடமே கேளுங்கள் என்று நான் கூறினேன். உடனே தாய் வழி எதிர் நடவடிக்கை எப்படி இருந்தது? பாட்டி மிகவும் கூச்சலிட்டார், தௌபாசை தௌபாசை, இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு சிறுவனின் மூளை ஏற்கனவே கெட்டி போய்விட்டது. நீ அதனை உண்மைப்படுத்தி அவனை அதில் உறுதிப்படுத்தி விட்டாய் என்றார். பிறகு தபலீக் சம்பந்தமாக வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு சஹாபி தபலீகின் வழிமுறைகளை பற்றி கூறுகிறார்கள். மியா ஷேர் முகமது சாப் படிப்பறிவில்லாதவர். ஹதரத்து வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய பழைய சஹாபிகளுள் ஒருவராக இருந்தார். அவர் மார்க்கத்திற்காக தம்மை அர்ப்பணித்தவர்களுள் ஒருவராக இருந்தார். குதிரை வண்டி ஓட்டினார். அநேகமாக புலோர் என்ற இடத்திலிருந்து சவாரிகளை எடுத்துக்கொண்டு செல்வார். அவரது நடைமுறையாவது, சவாரி வருபவரை வண்டியில் அமர வைத்ததும் வண்டி செல்ல செல்ல சவாரியாக வந்தவர்களிடம் பேச்சை தொடங்கிவிடுவார். அல்ஹக்கம் பத்திரிகை வாங்கி வந்தார். அதனை பாக்கெட்டிலிருந்து எடுத்து சவாரியாக வந்தவர்களிடம், உங்களில் படிக்கக்கூடியவர் எவரும் இருக்கிறீர்களா என்று கேட்பார். படிக்கக்கூடிய எவராவது இருந்தால் அவரிடம், இந்த பத்திரிகை என் பெயரில் வந்துள்ளது, கொஞ்சம் அதனை படித்து காட்டுங்கள் என்பார். வண்டியில் அமர்ந்திருப்பவர் ஒரு வேலை கிடைத்ததும் மகிழ்ச்சியுடன் அதனை படித்து காட்ட தொடங்கிவிடுவார். அவர் படிக்க தொடங்கியதும் யா ஷேர் அலி சாப், இது என்ன, இதற்கு என்ன அர்த்தம் என்று விளக்கம் கேட்க தொடங்கிவிடுவார் அவரிடமே. அவரது கேள்விக்கு அந்த அகமதி அல்லாத படித்து காட்டுபவர் யோசித்து பதில் சொல்ல வேண்டி வரும். அதன் மூலம் அவ்விஷயம் அவரது உள்ளத்தில் பதியும். முஸ்லிம் ஹவுஸ் ரசிலானு கூறுகிறார்கள், அவர் இந்த சம்பவத்தை என்னிடம் கூறும் பொழுது, அதுவரை அவர் மூலமாக 12 அதிகமானோர் பயிர் செய்திருந்தனர். அதாவது அல்ஹக்கம் படித்ததன் மூலம். அதற்கு பிறகு பல வருடங்கள் உயிரோடு இருந்தார் அவர் மூலம். அதற்கு பிறகு எத்தனை பேர் இந்த வழிமுறை மூலம் பயிர் செய்தார்கள் என்று தெரியவில்லை. சுருக்கமாக, நாம் பணியை தொடங்க பெரும் ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக, படித்தவர்கள் கிடைக்காத பகுதிகளில் கூட படிக்காதவர் கிடைத்தாலும் படிக்காதவர்களையே நம்மிடமிருந்து அனுப்பலாம். அவர்களுக்கு வாய் வழியாகவே மார்க்க விளக்கங்கள் தெரிவிக்கலாம். சின்ன ஜமாத்துகள், தூரத்தில் உள்ள ஜமாத்துகள் ஆகியவற்றுக்கு சிறப்பான வழிகாட்டல்கள் உள்ளன. அதன் மூலம் பணியை தொடங்கலாம். நாம் படித்த நபர்தான் வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தால் அத்தகைய ஒருவர் கிடைப்பதற்கு முன் எவ்வளவு காலம் ஆகும் என்று தெரியாது. இப்போதே ஜாமியாக்களிலிருந்து கணிசமான எண்ணிக்கையில் முரப்பிகள் வருகின்றனர். அவ்வாறு இருந்தும் கூட வருங்காலத்தில் தேவையை நிறைவேற்ற முடியாது. ஏனெனில் ஆலிம்களுக்கு மார்க்கத்தின் நுட்பமான விவரம் கிடைக்கவும் கணிசமான நேரம் பிடிக்கிறது. மார்க்கத்தின் நுணுக்கங்கள் இருக்கின்றன. மேலும் அதை கற்பதற்கு நீண்டகாலம் தேவைப்படுகிறது என்றாலும், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தீனு யுஸ்ரு, மார்க்கம் எளிதானதாகும். பெரும் பெரும் செமினார்கள் விவாதங்கள் மூலம்தான் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாக வேண்டும் என்று அவசியமில்லை. நிலைமைகளுக்கு ஏற்ப வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். இக்காலத்தில் கூட பல அகமதிகள் தவ்லீகிற்காக புதிய புதிய முறைகளை உருவாக்குகின்றனர், பெரும் வெற்றியும் பெறுகின்றனர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் மற்றும் ஹதரத் மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலவி சாப் இருவருக்குமே நண்பராக இருந்த ஒருவர சம்பவத்தை விவரிக்கிறார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தின் ருசிகரமான சம்பவம். அன்னாரின் ஒரு நண்பர் இருந்தார். அவர் மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலவிக்கும் நண்பர். அவரது பெயர் நிசாமுத்தீன். அவர் 7 முறை ஹஜ் செய்தவர். மிகவும் சிரித்த முகமும் இனிய சுபாவமும் கொண்டவர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மற்றும் முகமது ஹுசேன் பட்டாலவி இருவருடனும் நட்பு இருந்ததால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டதாக வாதித்ததும் முகமது ஹுசேன் பட்டாலவி அன்னார் மீது குஃபுர் ஃபத்வா வழங்கிய போது அவருக்கு மனதில் மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. ஏனெனில் இவருக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய நேர்மையின் மீது மிகவும் உறுதி இருந்தது. அவர் லூதியானாவில் இருந்தார். எதிரிகள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஏதாவது சொன்னால் அவர்களுடன் சண்டைக்கு போய்விடுவார். நீங்கள் முதலில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களின் நிலைமையை காணுங்கள். அவர் மிகவும் நல்ல மனிதர். நான் அவரோடு இருந்து பார்த்திருக்கிறேன். அவருக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாமுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை குரானில் இருந்து எடுத்து புரிய வைத்தால் உடனே ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். தந்திரங்கள் செய்ய மாட்டார்கள். திருக்குரானிலிருந்து அவரது வாதம் தவறு என்று புரிய வைத்துவிட்டால் அவர் ஏற்றுக்கொள்வது உறுதி. பல முறை அவர் மக்களுடன் விவாதம் செய்து வந்தார். நான் காதியான் சென்று அவர் எவ்வாறு தனது வாதத்திலிருந்து தௌபா செய்யாமல் இருக்கிறார் என்று பார்க்கிறேன் என்று கூறினார். அவரிடம், அதாவது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம், நான் திருக்குரானை திறந்து வைத்து ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிருடன் வானத்தில் இருப்பது குறித்து ஒரு வசனத்தை எடுத்து கூறிவிட்டால் உடனே ஒப்புக்கொண்டு விடுவார். நான் நன்றாக அறிவேன். அவர் திருக்குரானின் வார்த்தையை கேட்டு எதுவும் சொல்ல மாட்டார். இறுதியில் ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. லூதியானாவிலிருந்து காதியான் வந்தார். வந்ததும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம், என்ன நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டீர்களா, திருக்குரானை மறுத்துவிட்டீர்களா என்று கூறினார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் கூறினார்கள், அது எவ்வாறு நடக்க முடியும்? நான் திருக்குரானை நம்புகிறேன். இஸ்லாமே என் மார்க்கம். அவர் கூறினார், அல்ஹம்துலில்லா, இதனைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவரால் குரானை விட முடியாது என்று கூறினார். சரி, நான் திருக்குரானில் இருந்து ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிருடன் வானத்திற்கு போய்விட்டார்கள் என்று நூற்றுக்கணக்கான வசனங்களை எடுத்து வைத்துவிட்டால் நம்புவீர்களா? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் கூறினார்கள், நூற்றுக்கணக்கான வசனங்களை ஏன் குறிப்பிட வேண்டும்? நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை எனக்கு காட்டிவிட்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் கூறினார், அல்ஹம்துலில்லா, நான் இந்த விவாதம் தான் அவர்களிடம் செய்து வந்துள்ளேன். மிர்சா சாஹிபை சம்மதிக்க வைப்பது சிரமமில்லை. இவர்கள் தான் கூச்சல் போடுகிறார்கள். பிறகு கூறினார், சரி, நூற்று கணக்கில் இல்லை என்றாலும் ஒரேயொரு 100 வசனங்களை மட்டும் ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருப்பதாக காட்டினாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? அன்னார் கூறினார்கள், நான் கூறிவிட்டேன். நீங்கள் அப்படி ஒரே ஒரு வசனத்தை காட்டினாலும் நான் உங்களை ஏற்பேன். திருக்குறானில் 100 வசனங்களை அமல் செய்வது எப்படி அவசியமோ அதுபோன்று அதன் ஒவ்வொரு சொல்லையும் நம்புவதும் அவசியம்தான். 100 வசனங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்போது அவர், 100 வசனம் இல்லாவிட்டாலும் 50 வசனம் காட்டினாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் தானே? உங்கள் வாக்குறுதி அப்போது இருக்குமா, விட்டுவிடுவீர்களா என்று கேட்டார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் கூறினார்கள், நான் கூறிவிட்டேன். நீங்கள் ஒரே 1 வசனத்தை எடுத்து வையுங்கள். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதில் உறுதியை வெளிப்படுத்த தொடங்கியதும் அவருக்கு ஒருவேளை இவ்வளவு வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இல்லை போலும் என்ற சந்தேகம் வந்தது. கடைசியில் கூறினார், நான் 10 வசனங்களை எடுத்து வந்தாலும் நீங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையா என்றார். அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் சிரித்து விட்டார்கள். கூறினார்கள், நான் முதலிலேயே கூறியதில் நிற்கிறேன். ஒரே 1 வசனத்தை வையுங்கள் என்றார்கள். சரி, நான் கிளம்புகிறேன். 5 நாட்களுக்குள் திரும்புவேன். திருக்குறானில் இருந்து அத்தகைய வசனங்களை காட்டுவேன் என்றார். அந்நாட்களில் முகமது ஹுசேன் பட்டாலவி லாகூரில் இருந்தார். ஹசரத் ஹலீஃபா அவ்வல் அவர்களும் அங்கிருந்தார்கள். மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலவியுடன் விவாதத்திற்கான நிபந்தனைகள் வகுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் விவாதம் நடைபெற இருந்தது. அதற்கான நிபந்தனைகளை ஹலீஃபா அவ்வல் மற்றும் முகமது ஹுசைன் பட்டாலவி இருவருக்கும் இடையே வரையப்பட்டு வந்தன. அதற்காக இருவருக்கும் இடையில் கடிதங்கள் எழுதப்பட்டு வந்தன. விவாத பொருள் மசீஹின் மரணம் என்பதாக இருந்தது. முகமது ஹுசைன் பட்டாலவி கூறினார், திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக ஹதீஸ்கள் உள்ளன. எனவே ஹதீஸிலிருந்து ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அது திருக்குர்ஆனின் கருத்தே என்று புரியப்படும். எனவே ஹதீஸின் அடிப்படையில் மசீஹின் மரணம் குறித்து விவாதிக்க வேண்டும். ஹஜ்ரத் மௌலவி சாப் அதாவது ஹலீஃபா அவ்வல் கூறினார்கள், திருக்குர்ஆன் ஹதீஸ்களை விட முன்னுரிமை பெற்றது. எனவே எந்த நிலையிலும் ஒருவர் தனது கருத்தை திருக்குர்ஆனில் இருந்து நிரூபிக்க வேண்டும். இந்த விவாதம் பல நாட்கள் நடந்தது. விவாதத்தை சுருக்குவதற்காக எப்படியாவது முகமது ஹுசைன் சாஹிபுடன் விவாதம் நடத்திவிட வேண்டும் என்பதற்காக ஹலீஃபா அவ்வல் அவர்கள் அவரது பல கோரிக்கைகளை ஒப்புக்கொண்டு வந்தார். மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நாம் எந்த நிபந்தனையை ஏற்க செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார் என்று நினைத்தார். இந்நிலையில் அங்கு மியா நிசாமுதீன் சாஹிப் வந்து சேர்ந்தார்கள். கூறினார், இப்போது எல்லா விவாதங்களையும் நிறுத்துங்கள். நான் இப்போது ஹதரத் சாஹிப்பை சந்தித்து வந்துள்ளேன். அவர் முற்றிலும் தௌபா செய்வதற்கு தயாராக உள்ளார். நான் உங்களுக்கும் ஹதரத் மிர்சா சாஹிப் அவர்களுக்கும் நண்பனாவேன். எனவே உங்களுக்கும் அவருக்கும் இடையில் கருத்து வேறுபாட்டால் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டேன். ஹதரத் மிர்சா சாஹிப்பின் இயல்பில் ஒரு நேர்மை உண்டு என்பதையும் நான் அறிந்துள்ளேன். எனவே அவரிடம் சென்று வாக்குறுதி வாங்கி வந்துள்ளேன். திருக்குர்ஆனில் இருந்து ஒரு 10 வசனங்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு சென்றது குறித்து காட்டினீர்கள் என்றால் அவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருத்தலை நம்ப தயாராக உள்ளார். நீங்கள் எனக்கு அத்தகைய 10 வசனங்களை காட்டுங்கள். முகமது ஹுசைன் பட்டாலவியின் இயல்பில் கடும் கோபம் இருந்தது. மிகவும் அவசரக்காரரும் கூட. கூறினார், மதி குறைந்தவரே, எனது எல்லா வேலைகளையும் கெடுத்து விட்டீர். நான் 2 மாதம் விவாதம் செய்து அவரை ஹதீஸின் பக்கம் கொண்டு வந்துள்ளேன். நீர் மீண்டும் குர்ஆனின் பக்கம் கொண்டு போய்விட்டீர். மியா நிசாமுதீன் சாப் கூறினார், உங்களுக்கு ஆதரவாக ஒரு 10 வசனங்கள் கூட இல்லையா? அவர் கூறினார், முகமது ஹுசைன் பட்டாலவி, நீர் ஒரு முட்டாள். குர்ஆனுக்கு என்ன அர்த்தம் என்று உமக்கு என்ன தெரியும்? மியா நிசாமுதீன் கூறினார்கள், குர்ஆன் எங்கிருக்கிறதோ அங்குதான் நானும் இருப்பேன். இதனை கூறிவிட்டு அவர் காதியான் வந்தார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் பையத் செய்தார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம் பாருங்கள், திருக்குர்ஆனின் மீது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் எவ்வளவு உறுதியுடன் கூறினார்கள், திருக்குர்ஆன் தமக்கு எதிராக இருக்க முடியாது என்று. அதன் பொருள், குர்ஆனுக்கும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் குறிப்பான உறவு எதுவும் இருக்கும் அல்லது அஹ்மதியா ஜமாத்துடன் குறிப்பான தொடர்பு இருக்கிறது என்று பொருள் அல்ல. திருக்குர்ஆன் உண்மையின் வழியை காட்டும். எந்த பிரிவு உண்மையில் உள்ளதோ அதற்கு ஆதரவாக இருக்கும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாம் உண்மையின் மீது இருப்பதாக உறுதி இருந்தது. எனவே திருக்குர்ஆனும் அவர்களுடன் இருந்தது. எனவேதான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், எனது ஒரு வாதம் திருக்குர்ஆனுக்கு ஏற்ப இல்லை என்றால் அதனை நான் குப்பை தொட்டியில் போட்டு விடுவேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தமது வாதம் குறித்து ஏதும் சந்தேகம் இருந்தது என்று அதற்கு பொருள் அல்ல. ஒருபோதும் பொருள் அல்ல. மாறாக இதனை கூற காரணம் என்னவென்றால், திருக்குர்ஆன் என்னை உண்மைப்படுத்தும் என்று அவர்களுக்கு உறுதி இருந்தது. இந்த நம்பிக்கைதான் அவர்களை உலகில் வெற்றி கொள்ள செய்தது. எனவே ஒவ்வொரு அகமதிக்கும் எப்போதும் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அஹ்மதியா ஜமாத்துடன் தான் இருக்கிறது. திருக்குர்ஆனின் ஆதரவினால்தான் ஒவ்வொரு நாளும் தூய இயல்பு கொண்ட மக்களின் நெஞ்சங்களை வெளிச்சமாக்கியவாறு ஜமாத்தின் எண்ணிக்கை அதிகமாகிறது. பிறகு எதிர்ப்பும் கூட நேர்வழிக்கு காரணமாக இருக்கிறது என்று விளக்கியவாறு என்னார் கூறுகிறார்கள். எதிர்ப்பு அதிகமாகும் போது ஜமாத்திற்கு வளர்ச்சி கிடைக்கிறது. எதிர்ப்பு அதிகமாகும் பொழுது அல்லா தாலாவின் அற்புதகரமான ஆதரவுகளும் உதவிகளும் கூட அதிகமாகிறது. எனவே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர் எவரேனும் எம் ஊரில் கடும் எதிர்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டால், அன்னார் இது உமது முன்னேற்றத்தின் அடையாளமாகும் என்று கூறுவார்கள். எதிர்ப்பு ஏற்படும் போது ஜமாத்தும் வளர்கிறது. எதிர்ப்பின் காரணத்தால் பல அறிமுகம் இல்லாத மக்களும் கூட ஜமாத்தை குறித்து தெரிந்து கொள்கிறார்கள். சிறிது சிறிதாக அவர்களது உள்ளத்தில் ஜமாத்தின் நூல்களை படிக்கும் ஆர்வம் ஏற்படுகிறது. அவர்கள் நூல்களை படித்ததும் உண்மை அவர்களின் உள்ளத்தை ஆட்கொண்டு விடுகிறது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் ஒருமுறை ஒரு மனிதர் வந்தார், பையத் செய்தார். பையத் செய்த பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம், உங்களுக்கு தப்லீக் செய்தது யார் என்று கேட்டார்கள். அவர் நிதானமாக, மௌலவி சனாவுல்லா தப்லீக் செய்தார் என்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வியப்புடன், எவ்வாறு என்று வினவினார்கள். அவர் கூறினார், நான் மௌலவி சாபுடைய பத்திரிகைகளையும் நூல்களையும் படிப்பேன். நான் எப்போதும் அதில் அஹமதியா ஜமாத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை பார்த்து வந்தேன். ஒருமுறை எனக்கு எண்ணம் வந்தது, நானே சுயம் இந்த இயக்கத்தின் நூல்களை படிக்க வேண்டும், அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும் என்று. நான் அந்த நூல்களை படிக்க தொடங்கியதும் எனது உள்ளம் திறந்தது. நான் பயத்திற்கு தயாராகிவிட்டேன். எதிர்ப்பின் முதல் பயன், அதன் மூலம் இறை இயக்கங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது. பலருக்கு அதனால் நேர்வழிக்கு வழி ஏற்படுகிறது. இன்றும் கூட எதிரிகளின் எதிர்ப்பு மக்களின் உள்ளம் திறக்க காரணமாகிறது. பெரும்பாலான முபல்லிகளின் அறிக்கைகளில் இது காணப்படுகிறது. பல கடிதங்களும் நேரடியாகவே வருகின்றன, எவ்வாறு அவர்கள் ஜமாத்தை அறிமுகம் பெற்றார்கள் என்று. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலா அஹ்மதியான பிறகு ஒரு படிப்பறிவு இல்லாதவருக்கு கூட எவ்வாறு அறிவை தந்து விடுகிறான் என்றும், அவரிடமிருந்து சமயோசிதமான பதில்கள் வருகின்றன என்றும் விளக்கினார்கள். கூறுகின்றார்கள், லூதியானா பகுதியில் மியான் நூர் முகமது சாப் இருந்தார்கள். இவர்கள் கீழ் ஜாதி மக்களிடம் தபலீக் செய்தார்கள். தாழ்த்தப்பட்ட ஜாதியினரிடம் தபலீக் செய்தார்கள். அவர்கள் தெருவை கூட்டுபவர்கள், பெரும்பாலார் கிறிஸ்தவர்கள். நூற்றுக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்கள் அவரது சீடராகிவிட்டனர். அவர்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டனர். அவர்களுள் சில சீடர்கள் இங்கு வருபவர்களாகவும் இருந்தனர். ஏனெனில் ஹதரத் மிர்சா சாப் அவர்களை நமது குருவின் குரு என்று அறிந்திருந்தனர். இங்கு நமது சச்சா உறவில் உள்ள ஒருவர் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை எதிர்ப்பினால் அன்னாரின் வாதத்தை எளிநகையாடும் பொருட்டு தன்னை சக்லியர்களின் பீர் என்று பிரபலப்படுத்தினார். அவரது வாதமாவது லால் பேக் அல்லது துப்புரவு தொழிலாளர்களின் தலைவன். ஒருமுறை அம்மக்கள் இங்கு வந்தனர் விருந்தாளியாக. அவர்களுக்கு ஹுக்கா பிடிக்கும் பழக்கம் இருந்தது. ஹதரத் சாபின் சபையில், அதாவது அவர்கள் சக்லியர்களின் தலைவர் என்று கூறியவரின் சபையில் ஹுக்காவை பார்த்து அதனை பிடிக்க அமர்ந்தார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், அவரிடம் எமது சச்சா மார்க்க விவாதம் செய்ய தொடங்கினார். நீர் மிர்சா சாஹிப்பிடம் ஏன் வந்தீர்? உண்மையில் நீங்கள் எனது சீடர்கள். மிர்சா சாஹிப் உங்களுக்கு என்ன தந்தார்? துப்புரவு தொழிலாளர்கள் பொதுவாக படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தனர். இதனை அவர்கள் கூறுகின்ற காலமும் இன்றிலிருந்து 70 வருடங்களுக்கு முன்பு. அன்னார் கூறுகிறார்கள், இப்போது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். நான் கூறுவது 40 வருடங்கள் முந்தையது, அதாவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்து சம்பவம். அப்போது அந்த சமூகம் முற்றிலும் அறிவற்றவர்களாக இருந்தனர். எமது சச்சா அவரிடம், மிர்சா சாஹிப் உங்களுக்கு என்ன தந்தார் என்று கேட்டதும் அவர் பதில் சொன்னார், எங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாம் தெரியாது, இருந்தும் இவ்வளவுக்கு எங்களால் புரிய முடியும். மக்கள் முதலில் எங்களை சக்கிலியர் என்றனர். மிர்சா சாஹிப்புடன் தொடர்பு கொண்டதனால் எங்களை மிர்சாயி என்று அழைக்கின்றனர். நாங்கள் சக்கிலியராக இருந்தும் அன்னாரின் மூலமாக மிர்சா ஆகிவிட்டோம். ஆனால் நீங்கள் முதலில் மிர்சாவாக இருந்தீர், ஆனால் மிர்சா சாஹிப்பை எதிர்த்ததனால் சக்லியராகிவிட்டீர். இது வெளிப்படையாக பார்த்தால் நகைச்சுவையாக தெரிகிறது. ஆனால் அதனுள் மாரிஃபத்தின் ஒரு தத்துவமே இருக்கிறது. படிப்பறிவில்லாத மக்கள் இந்த கருத்தை வழங்கினர். அல்லாஹ் நபிமார்களின் எதிரிகளை அழித்து விடுகிறான், ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வளர்ச்சியை தருகிறான். உண்மையான விஷயம் இதுதான். அஹ்மதியானதும் மனிதனது அறிவு மார்க்க விவகாரங்களில் கூர்மையாகி விடுகிறது. அது உலமாக்களை விட மேலோங்க வைத்து விடுகிறது அவர்களை. ஆனால் இவ்விஷயத்தை அலட்சியம் செய்துவிட்டாலும் கூட எந்த அகமதியை பற்றி அவரது வட்டத்தில் உள்ள மக்கள் உலகில் இல்லை என்று கூற முடியும். மாறாக ஒவ்வொரு அகமதியும் அறிவிலும் புரிதலிலும் தமது காலத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர், இந்து, சிக் மற்றும் அகமதி அல்லாதவரை விட மார்க்க விஷயத்தில் விவரமானவராகவே இருப்பார். அவர்களின் பற்றுறுதி, ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய இல்ஹாமை நிறைவேற்றும் ஆவல், அகமதியத்தின் காரணத்தினால் தோன்றிய எதிர்ப்பு, அகமதியத்தின் காரணத்தாலேயே அன்பாக மாறியது போன்ற சம்பவங்களை ஹதரத் முஸ்லீம் ஆவூத் எடுத்துக் கூறுகிறார்கள். கூறினார்கள், எனது சிறு வயது காலத்தில் குஜராத் மாவட்டத்தின் மக்கள் இங்கு காதியான் வந்தது நினைவில் உள்ளது. அப்போது சியால்கோட்டும் குஜராத்தும் இயக்கத்தின் தலைமையகமாக கருதப்பட்டு வந்தது. குர்தாஸ்பூர் மிகவும் பின்தங்கியிருந்தது. நபிக்கு அவரது ஊரில் அதிக கண்ணியம் இராது என்பது விதியாகும். அக்காலத்தில் சியால்கோட் முதலிடத்தில் இருந்தது, குஜராத் இரண்டாவது இடத்தில் இருந்தது. குஜராத்தில் இருந்து வந்த பலரது முகம் கூட எனக்கு இப்போது நினைவில் உள்ளது. எனக்கு நினைவில் உண்டு, பலர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஓர் இல்ஹாம் ஆகிய யாத்திக மின்குல்லி ஃபஜ் நமீக் என்ற இல்ஹாமை நிறைவேற்றும் பொருட்டு மிகுந்த பற்றுறுதியால், பொருளாதார நெருக்கடியினால் அல்ல, மிகுந்த பற்றினால் நடந்தவாறே காதியான் வந்தார்கள். இல்ஹாமை பூர்த்தி செய்வதற்காக நடந்து காதியான் வந்தார்கள். பெரும் பெரும் முஹலிஸ்கள், பற்றுறுதி வாய்ந்தவர்கள் அவர்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தார்கள். இதுவும் குஜராத் மாவட்டத்தின் ஒரு சம்பவம். இது ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாப் மருகும் கூறி வந்தார்கள், நானும் கூறியுள்ளேன். ஆண்டு மாநாட்டின் வேளையில் ஒரு ஜமாத் ஒரு பக்கம் இருந்து வந்து கொண்டிருந்தது மாநாட்டிற்காக. இன்னொரு புறம் இருந்து இன்னொரு குழு வந்து கொண்டிருந்தது. ஹாஃபிஸ் சாப் கூறினார்கள், நான் பார்த்தேன், இரு குழுவும் ஓரிடத்தில் சந்தித்ததும் அழத் தொடங்கினார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். கூறினார், இதில் ஒரு பகுதியினர் முன்னரே ஈமான் கொண்டவர்கள், வந்தவர்களுள் இரு பிரிவினருள் ஒரு பிரிவு முதலில் ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்ட காரணத்தினாலேயே அந்த இன்னொரு குழு அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தது. எந்த அளவுக்கு எனில் கடைசியில் அவர்கள் ஊரை காலி செய்து விட்டனர். பிறகு அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கே தெரியாமல் போய்விட்டது. சில காலங்களுக்கு பிறகு அல்லா தாலா அஹ்மதியத்தின் ஒளியை எங்களிடமும் பரப்பினான். நாங்கள் அகமதிகளை எங்கள் வீடுகளிலிருந்து எதிர்ப்பினால் வெளியேற்றியவர்கள். இப்போது நாங்களே அகமதியாகிவிட்டோம். ஆக எதிர்ப்பாக இருந்தவர்கள் பிறகு அகமதிகளாயினர். முதலில் பயஸ் செய்தவர்களை வெளியேற்றிய பிறகு இங்கு வந்து சேரும்போது அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றிய அந்த சகோதரர்கள் வேறு பக்கம் இருந்து வந்தனர். நாங்கள் அவர்களை பார்த்ததும், அவர்களின் வருகையை பார்த்ததும் வேதனையால் எம் உள்ளம் நிரம்பியது. இம்மக்கள் எம்மை நேர்வழியின் பால் ஈர்த்தனர். நாமோ அவர்களிடம் பகமையும் விரோதமும் காட்டினோம். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் வீட்டை விட்டு போகும் நிர்பந்தத்துக்கு ஆளாயினர். இன்று இறைவன் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விட்டான். அந்த உணர்ச்சியால் நாங்கள் அழுகிறோம் என்றனர். இது அகமதியத்தின் அருளாகும். அது பிரிந்து சென்றவர்களை ஒன்று திரட்டிவிட்டது. ஷேத்தான் அவர்களுக்கிடையில் பிரிவினை ஏற்படுத்தினான். அல்லாஹின் அருளால் அகமதியத் அவர்களை ஒன்று சேர்த்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இப்போது வந்த காட்சி தென்படும். மௌலவிமார்கள் பொதுமக்களிடம் தவறான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மஸ்தி தமது கையால் பறவைகளை படைத்தார், பிறகு அதில் உயிரை போட்டார், அங்கிருந்தவை பறவைகளை போன்று பறந்தன. இது திருக்குறானை சரியாக புரியாததன் காரணத்தால் ஆகும். அதன் பொருள், ஆன்மீக தகுதியுடைய மக்களுக்கு பயிற்சி தந்து அல்லாஹின் பக்கம் ஆன்மீகமாக பறந்து செல்லும் தகுதியுடையவராக மாற்றினார் என்பது மட்டுமே ஆகும். எவ்வாறு இருப்பினும் அவ்வாறு கோட்பாடு வைத்திருக்கும் மௌலவி சாஹிப் ஒருவர் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். எழுதுகிறார்கள், ஒருமுறை ஒரு மௌலவியிடம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மசீஹ் பறவையை படைத்தார் என்று கூறுகிறீர்கள். உலகில் நமக்கு தென்படுகிற பறவைகளுள் சில இறைவன் படைத்தவையாக இருக்கும், சில மசீஹ் படைத்தவையாக இருக்கும். இரண்டுக்கும் இடையே ஏதாவது வித்தியாசம் கூற முடியுமா? இறைவன் படைத்த பறவைகள் எவை, மசீஹ் படைத்தவை எவை என்று அறிந்து கொள்வதற்கு என்று கேட்டார்கள். அந்த மௌலவி பஞ்சாபியில் கூறினார், அது சிரமமாகும். இறைவன் படைத்த பறவைகளும் மசீஹ் படைத்தவைகளும் கலந்துவிட்டன. இப்போது இரண்டையும் பிரித்து பார்ப்பது சிரமம் என்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரில் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் பார்க்கும்போது விஷயம் வேறாகும். அன்னார் முந்திக் கொண்டு முதலில் ஒருபோதும் எதுவும் சொன்னதில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், சில வேளை விஷயம் அளவுக்கு மீறும் போது அதே அளவுக்கு பதிலடியும் தர வேண்டி வருகிறது. கிறிஸ்தவர்கள் எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தாக்குதல் தொடுத்து வந்தனர். முஸ்லிம்கள் அதற்கு பதில் தருவதில்லை என்பதால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் நிறுவனரிடம் பலஹீனம் உள்ளது என்று கருதிவிட்டனர். ஒரு மார்க்கத்தில் பலஹீனம் இல்லை என்றால் அது மசி ஒருவரிடம் மட்டும்தான் என்று கருதினர். அவர்கள் முஸ்லிம்களின் நல்லியல்பை தவறாக பொருள் புரிந்து கொண்டனர். நாம் அசுத்தத்தை உமிழ்கிறோம், அவர்கள் திருப்பி செய்வதில்லை. அதிலிருந்து அவர்களது தலைவரிடம் யதார்த்தத்தில் அவை காணப்படுகின்றன என்று தெரிகிறது என்று கருதினர். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு கூறினார்கள், நாளுக்கு பின் நாள் கழிந்தன, வாரங்களுக்கு பின் வாரங்கள் கழிந்தன, வருடங்களுக்கு பின் வருடங்களும், நூற்றாண்டுகளுக்கு பிறகு நூற்றாண்டுகளும் கழிந்தன. ஏழு எட்டு நூற்றாண்டுகள் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அசுத்தங்களை உமிழ்ந்து வந்தனர். முஸ்லிம்களின் மீதும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மன்னித்து வந்தனர். இறுதியில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான், இப்போது நீங்களும் உங்களது கைகளை காட்டுங்கள் என்றும், அவர்களிடம் எதுவும் குறைபாடு இருக்கிறதா இல்லையா என்று கூறுங்கள் என்றான். அந்த வகையில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இயேசுவை பற்றி யூதர்கள் கூறிய விஷயங்களை, அதுவும் கிறிஸ்தவர்களின் நூல்களில் எழுதப்பட்ட விஷயங்களை எழுதினார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2-4 நூல்கள் எழுதியதும் எல்லா கிறிஸ்தவர்களும் உலகில் கூச்சலிட்டனர், இந்த முறை சரியில்லை என்று. உங்கள் வழிமுறை சரியில்லை என்று நாம் உங்களிடம் சொன்னோம், நீங்கள் புரியவில்லை. இறுதியில் உங்கள் மீது பிடிபட்டதும் உங்களுக்கு உணர்வு வந்தது, இது சரியில்லை என்று கூறுகிறீர்கள். ஆகவே சில வேளைகளில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியது பதிலடியாகத்தான், முதல் அடியாக அல்ல. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பஞ்சாபியின் ஒரு பெரிய மருத்துவர். அவரை ஹலீஃபா அவ்வல் கூட மிகவும் மதித்தார்கள். அவரை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார்கள், அம்மனிதர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நல்ல பிடிப்பு கொண்டவராக இருந்தார். ஆனால் அத்தகைய பிடிப்பிருந்தும் அன்னாரின் வாதத்தை ஏற்கவில்லை. அவரது ஒரு ருசிகரமான சம்பவம், ஹக்கீம் சாப் அவர்களின் எண்ணத்தின்படி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்தே மசீஹ் பிரகடனங்களுக்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று பிரகடனம் செய்வதெல்லாம், அவ்வாறு செய்வதற்கெல்லாம் வேறு சில காரணங்கள் இருந்தன என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அதனை இவ்வாறு ஆரம்பித்தார்கள். ஹதரத் ஷுஐப் மக்களிடம் கூறினார், பிறரது பொருளை பறிக்காதீர்கள், உங்கள் பொருள்களையும் அனுமதியற்ற காரியங்களில் செலவு செய்யாதீர்கள் என்று. அவரது பேச்சுகளை கேட்டு அவரது சமுதாயம் வியந்தது. ஷுஐப் பைத்தியமாகிவிட்டார் என்றது. பைத்தியக்காரன் போன்று பேசுகிறார். கூறுகிறார்கள், இக்காலத்திலும் நாம் பார்க்கிறோம் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை உலகின் முன் வைத்தபோது மக்கள் நவூது பில்லா பைத்தியம் என்றார்கள். முஸ்லிம்களால் புரியவே முடியவில்லை. 1300 வருடமாக பெரியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கிறார் என்று கூறி வந்துள்ளனர், அவர் எவ்வாறு இறந்து போவார்? மக்களிடம் இது குறித்து எந்த அளவுக்கு உறுதியான கொள்கை இருந்தது என்றால், ஹக்கீம் சாஹிபுடைய ஒரு சம்பவம் கூறுகிறார்கள், அதிலிருந்து அதில் எவ்வளவு உறுதியான எண்ணம் மக்களுக்கு இருந்தது என்று தெரிய வரும். ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது நடக்கவே முடியாத கூற்று என்று நம்பினர். கூறுகிறார்கள், பஞ்சாபின் ஒரு பிரபல மருத்துவர், அவரது மருத்துவ மேன்மையை ஹதரத் ஹலீஃபா அவல் போன்ற மருத்துவர்களே ஒப்புக்கொண்டிருந்தனர். அவரது பெயர் ஹக்கீம் அலாவுதீன் ஆக இருந்தது. பேராவை சேர்ந்தவர். அவரிடம் ஒருமுறை ஹலீஃபா அவ்வளுடைய ஆழமான நண்பரும் பற்றுறுதிமிக்க அகமதியுமாக இருந்த மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் பேரவி சென்றார். அவருக்கு தப்லீக் செய்தார். அவர் கூறியதை கேட்டுவிட்டு அந்த மருத்துவர் கூறினார், நீர் என்ன எனக்கு தப்லீக் செய்கிறீர், நீர் என்ன தெரிந்துள்ளீர், எனக்கு என்ன புரிய வைக்கப் போகிறீர், மிர்சா சாஹிப் மீது எனக்கு இருக்கிற பிடிப்பில் பத்தில் ஒரு பாகம், ஏன் இருபதில் ஒரு பாகம் கூட உமக்கு இருக்க முடியாது. மௌலவி ஃபதுலுதீன் சாஹிப் இதனை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மனிதர் உள்ளத்தால் ஒரு அகமதி என்று நினைத்து விட்டார். எனவே அவரிடம் சொன்னார், உங்களுடைய பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஹதரத் மிர்சா சாஹிப்பிடம் கொள்கை பிடிப்பு உள்ளது, இயக்கம் குறித்து இன்னும் கூறுங்கள், நீங்கள் கூறினால் நான் அதை கேட்டு மகிழ்வேன் என்றார். கூறினார், இக்கால அறிவற்ற இளைஞர்கள் பேச்சை கேட்பதில்லை, அப்படியே தப்லீக் செய்ய வருகிறார்கள். எனக்கு மசீஹின் மரணத்தை பற்றி புரிய வைக்க நீர் வந்துவிட்டீரா? மிர்சா சாஹிப் இந்த விவகாரத்தை எடுத்து வைப்பதில் என்ன ஹிக்மத் உள்ளது என்று உமக்கு தெரியுமா? அவர் கூறினார், தாங்களே கூறுங்கள். அவர் அந்த மருத்துவர் கூறினார், கேளுங்கள், அசல் விஷயம் என்னவென்றால் மிர்சா சாஹிப் பராஹினே அகமதியா என்ற நூல் எழுதினார். 1300 வருடத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீமுடைய மகன் இதுபோன்ற நூல் எழுதியிருப்பானா? மிர்சா சாஹிப் அதில் எத்தகைய ஞானங்களை நிறைத்துள்ளார், எந்த முஸ்லீமின் புத்தகமும் அவர் முன்னிற்க முடியாது. ஆக அது இஸ்லாத்திற்காக ஒரு சுவர் ஆகும். அது மற்ற மார்க்கங்களிலிருந்து அதனை பாதுகாத்தது. ஆனால் மௌலைமார்கள் மிகவும் முட்டாள்களாகவும் அறிவினர்களாகவும் இருந்தனர். அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதில் மரியாதையுடன் அவரிடம், இனி நீங்கள் கூறுகிற ஆதாரங்களை பயன்படுத்துவோம் என்று கூறுவதற்கு பதில் திருப்பி அவர் மீது குஃபர் ஃபத்வா தந்தனர். இஸ்லாத்திற்காக அவர் செய்த மகத்தான பணிகளை பார்த்த பிறகு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 1300 வருடத்தில் எவரும் செய்யாத பணிகளை பார்த்த பிறகும் அவருக்கு எதிராக குஃபர் ஃபத்வா தர தொடங்கினர். மௌலைமார்கள் தமது அறிவை காட்ட நினைத்தனர், நாங்கள் பெரியவர்கள் என்று கருதினர். அதனால் தான் மிர்சா சாஹிபுக்கு கோபம் வந்துவிட்டது. மிர்சா சாஹிபுக்கு கோபம் வரவேண்டியதுதான் வந்தது. இதெல்லாம் ஹக்கீம் சாஹிப் கூறுகிறார், அந்த மருத்துவர் கூறுகிறார். இனி ஆதாரம் எடுத்து வைக்கிறார் ஹக்கீம் சாஹிப். இந்த வகையில் மௌலைமார்களிடம் மிர்சா சாஹிப் கூறினார், அப்படியா, உங்களது அறிவில் பெரும் கர்வம் வேறா? மசி உயிருடன் இருக்கிறார் என்று திருக்குறானில் எவ்வளவு நிரூபணமாகிறதோ அதற்கு எதிரில் அவரது மரணத்தை நிரூபிப்பது சாத்தியமில்லாததாக தெரிகிறது. ஆனால் நான் குரானில் இருந்தே ஹதரத் மசி அலி இஸ்லாமுடைய மரணத்தை நிரூபித்து காட்டுகிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் மறுத்து காட்டுங்கள், பார்ப்போம். இந்த வகையில் மௌலைமார்களின் அறிவீனத்தை காட்டுவதற்காக மசீஹின் மரண விவகாரத்தை எடுத்து வைத்துள்ளார். திருக்குறானிலிருந்து அதற்கு நிரூபணம் தர தொடங்கினார். தொடர்ந்து ஹக்கீம் சாஹிப் கூறுகிறார், மௌலைமார்கள் எல்லா கூச்சல்களையும் இடட்டும், நாவே அழியட்டும், கலிமா உடையட்டும். முழு இந்தியாவின் மௌலைமார்களும் சேர்ந்து மிர்சா சாஹிப்பின் ஆதாரங்களை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் தலையையே தூக்க முடியாதவாறு மிர்சா சாஹிப் அவர்களை பிரித்து விட்டார். இப்போது இதற்கு ஒரே சிகிச்சைதான் உள்ளது. வஃபாத்தே மசீஹ் என்ற, மசீஹ் அலி இஸ்லாமுடைய மரணம் என்ற ஒரு விவாதமே இல்லை. மசீஹ் உயிருடன் இருக்கிறார் என்ற கொள்கைதான் நிலையானது. ஆனால் இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால், இந்த சச்சரவை அகற்ற ஒரே வழி, எல்லா மௌலைமார்களும் சேர்ந்து ஒரு குழுவாக வந்து ஹதரத் மிர்சா சாஹிப்பிடம் போக வேண்டும். அவரிடம் கூற வேண்டும், நாங்கள் உங்கள் மீது கண்ணியக்குறைவாக குஃபர் ஃபத்வா எல்லாம் கொடுத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூற வேண்டும். பிறகு மிர்சா சாஹிப் குர்ஆனில் இருந்தே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபித்து காட்டுகிறாரா இல்லையா பாருங்கள். இவ்வாறு அவர் விளக்கம் தந்துள்ளார். பாருங்கள், மசீஹ் மௌஊத் அலி இஸ்லாமுடன் நல்ல பிடிப்பு இருந்தும் மசீஹ் உயிரோடு இருக்கிறார் என்ற கொள்கையில் எவ்வளவு உறுதியாக இருந்தார், பயத்தில் வர முடியவில்லை. ஆனால் நல்ல பிடிப்பிருந்தது. நாம் உண்மையில் அன்னாரை ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வுடைய அருளாகும். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், மசீஹின் மரணம் என்ற விவகாரம் கொள்கை விவகாரம் அல்ல, மாறாக தௌஹீதினை நிலைநாட்டுவதற்கு மிக மிக அவசியமாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. இந்த வகையில் ஹதரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ் ஸலாமுடைய மரணத்தை நிரூபித்து முழுமையான ஏகத்துவத்தின் பாதையில் இருந்த தடையை அகற்றினார்கள். இதன் காரணத்தினால்தான் இந்த விவகாரத்துக்கு இவ்வளவு அழுத்தம் தந்தார்கள், இரவும் பகலும் அதனை குறிப்பிட்டு வந்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு ஒருவர் கூறினார், ஹுசூர் இந்த விவகாரத்தை விட்டுவிடுங்கள். ஹுசூர் அவர்களிடம் ஒரு கம்பீரம் இருந்தது. கூறினார்கள், எனக்கு இது சம்பந்தமாக சில வேளை எவ்வளவு ஆவேசம் ஏற்படுத்துகிறது என்றால் நான் பைத்தியமாகிவிடக் கூடாது என்று கருதுகிறேன். இந்த விவகாரம் இஸ்லாத்திற்கு கடும் நஷ்டம் விளைவித்துள்ளது. நாம் இதனை சின்ன பின்னமாக்காமல் நிம்மதி மூச்சு விட முடியாது. சிலர் இது என்ன பெரிய விவகாரம் என்று கூறுகிறார்கள். இது அகதியத்தின் வழியில் பெரும் தடையாகும். இதனை அகற்றுவதற்காக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களிடம் பெரும் ஆவேசம் இருந்தது. அந்த ஆவேசம்தான் இறை அருளை ஈர்த்தது, உண்மைக்கு அடித்தளமிட்டது. நம்மில் இஸ்லாத்தின் மீது அன்புள்ள ஒவ்வொருவரும் புரிய வேண்டும், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் இருந்த நெருப்பின் ஒரு கங்குதான் இது. எவரது உள்ளத்தில் இஸ்லாத்தை பரப்பும் துடிப்பும் இறை நேசத்தின் உணர்வும் இருக்குமோ, அவரால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் இருந்தது நெருப்பின் ஒரு கங்காகும் என்று உணர முடியும். எனவே நமது எல்லா முயற்சிகளும் இந்த மைய புள்ளியை சுற்றியே இருக்க வேண்டும், அதனை சார்ந்திருக்க வேண்டும். நாம் இவ்விஷயத்தை உணர முடியவில்லை என்றால், நாம் செய்யும் காரியங்கள் வெளிப்படையில் தௌஹீதாக இருந்தாலும் உண்மையில் அது ஏதாவது இணை வைத்தலை முன்வைக்கக்கூடியதாகவே இருக்கும். தௌஹீதும் இணை வைத்தலை முன்வைப்பதும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இதனை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு ஒரு சம்பவத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு சாஹிப் இங்கு படித்து வந்தார். அவர் தினமும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானவற்றை அறிந்தவர்கள் என்று வாதம் செய்பவராக இருந்தார். அவரது தலையில் ரோமானிய தொப்பி இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் அவரை அழைத்து ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதனை பற்றியும் தெரியும் என்று புரிய முடிகிறதா? எந்த வெட்கமும் விடாமல் கூறினார், ஆம் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். இதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள் வஹதானியத் அதாவது ஏகத்துவம் வரை செல்கின்றார்கள், அஹதியத்தின் அதாவது தனித்த ஒருமை பக்கம் செல்ல முடியவில்லை. இது புரியத்தக்க விஷயமாகும். வஹதானியத் வரை செல்கின்றனர், அஹதியத் வரை செல்வதில்லை. இதனை அடையும் பொழுது மனிதனும் ஓரளவுக்கு ஹாலிக் ஆவான், படைப்பாளன் ஆவான், ராசிக் உணவளிப்பவன் ஆவான். அவ்வாறிருந்தும் இறைவன் தனி, படைப்பனும் தனி, இரண்டுக்கும் ஒன்றுபட்ட நிலை ஒருபோதும் இருக்க முடியாது. வாஹித் அஹத் சுருக்கமாக அகராதி மூலம் விளக்குகிறேன், அதன் மூலம் புரிவது எளிதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா வாஹிதாகவும் இருக்கிறான், அகதாகவும் இருக்கிறான். வஹதானியத் என்பதன் பொருள் ஏகத்துவம் என்ற பண்பு அல்லாஹ்வுடைய பண்பின் நிழலாக இருக்கிறது. மனிதன் ஓரளவுக்கு அதனை பிரதிபலிக்க முடியும். அதில் மிக உயர்ந்த அளவுக்கு ஒரு உதாரணமாக ஒருவர் ஆக முடியும் என்றால் அது ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். ஆனால் பண்புகளின் முழுமை முழுக்க முழுக்க இறைவனிடமே உள்ளது. அகது என்பதன் பொருள் தனித்தவன். அகதுக்கு எதிரில் பிற ஒன்றை கற்பனை செய்யக்கூட முடியாது. ஆகவே முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு கூறினார்கள், அகதியத்தின் உண்மையை நாம் புரியும் போதுதான் உண்மையான தௌஹீத் நிலை நிற்கும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய இலக்குகளை முழுமை செய்தவாறு உண்மையான தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'uzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ